செப்டம்பர் மாதம் 11 தேதி, தமிழிற்கு பராபவ வருடம் ஆவணி மாதம் 26 நாள், 2057 ஆண்டு, இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1448 ஆண்டு, ரஃபி உல் அவ்வல் மாதம் 29 நாள்.
மலர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அட்பத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில், கடும் சினம் கொள்ளாதிருத்தல் கோபம் கொள்வதற்கு ஒரு காரணம் உள்ள இடத்திலும் சீற்றம் கொள்ளாதிருத்தல் என்பதனை விளக்கும் திருக்குறளின் 31 அதிகாரமான பகிழாமை என்னும் அதிகாரத்தின் 2 குறள், சினம் கொள்ள முடியாத வலியவரிடத்தில் கோபம் கொண்டால் அது தனக்கு தீயதாய் முடியும். கோபம் செல்லக்கூடிய எளியவரிடத்தில் அது தோன்றினாலும் அதைவிட தீமை தருவன பிற எதுவும் இல்லை என்பதனை விளக்குகின்றது இந்த குறள். செல்லா இடத்து சினம் தீது, செல்லிடத்தும் இல் அதனை தீய பெற. செல்லா இடத்து சினம் தீது, செல்லிடத்து இல் அதனை தீய பெற. பஞ்சில் மோதினால் சுகம், பாறையில் மோதினால் மண்ணில் தண்ணீர் ஊற்றினால் வாங்கிக் கொள்ளும், பாறையில் ஊற்றினால் நம்மீதே தெறிக்கும். நம்மை விட பெரியவர் வலியவர் மதிப்பிற்குரியோர் மேலதிகாரி இருவருக்கும் மேற்பட்ட கூட்டம் ஆகியோரிடமும் விலங்குகளிடமும் கோபம் கொள்ளக்கூடாது, கொண்டால் நமக்குத்தான் தீமை. கோபம் எதிர்ப்புணர்ச்சியின் இயற்கை விளைவு. அதனால் இந்த இயற்கையும் வெல்லுவதே அறிவுடைமை. அதனால் யாரையும் எதிர்க்கக்கூடாது என்று பொருள் அல்ல, எதிர்ப்பை கோபத்தால் காட்டக்கூடாது. அவ்வாறு செய்தால் எதிர்ப்பு வலிமை குறைந்துவிடும். கோபம் பலவீனத்தின் அடையாளம், கோழையின் ஆயுதம், நம்மையே குப்புற வீழ்த்தும் குணம். நியாயமான காரணத்திற்காக சாத்வீக எதிர்ப்பு காட்டினால் நம்மை விட வலிமையானவர்களிடம் அது பலனளிக்கும். அதைவிட அவர்களுக்கு பணிந்து போய் பிறகு சமயம் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லி மனத்தை மாற்றிவிடலாம். வியாபாரி சாதுரியமாக பேசுவது போல் மேலதிகாரியிடம் பேச வேண்டும், அடக்கம் அவசியம். சாலையில் விரைவு ஊர்தி ஓட்டுபவன் எவ்வளவு விரைவாகவும் ஓட்டலாம், ஆனால் நிதானம் தவறக்கூடாது. அதுபோல் செயல்களில் நாம் எவ்வளவு கண்டிப்பாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நிதானம் தவறக்கூடாது. யாருடன் தொடர்பு கொண்டு செயல் செய்கிறோம் என்று நிதானிக்க வேண்டும். நம்மை விட வலியவர் என்றால் அடிக்கடி நினைவூட்டலாம், விடாமுயற்சி வேண்டும். நம்மை விட வலிமையிலும் நிலையிலும் குறைந்தவரானால் இரக்கம் காட்ட வேண்டும். கண்டிப்புக்கு இவை ரெண்டும் தடையல்ல. வேலையில் கவனம் செலுத்துவதுதான் கண்டிப்பு, பதற்றம் கொள்வதல்ல. நம்மை விட சிறியவரை நம் கோபத்தினால் உள்ளத்திலோ உடலிலோ புண்படுத்திவிடக் கூடாது. அவர் தம் மனதிற்குள் பொறுமினால் நமக்கு நல்லதல்ல. கோபத்தினால் அவர்களுக்கு தீமை செய்துவிட்டு பிறகு பச்சாதாபப்படுவதில் நன்மை இல்லை. விளைந்த தீமையை நம்மால் மாற்ற முடியாது, அதனால் பாவத்தையும் ஈட்ட வேண்டி வரும். ஆகவே எந்த நிலையிலும் கோபம் ஊட்டப்படாமல் நம்மை நாமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அவசியம். நிதானமே வெற்றி. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது, கடுஞ்சினம் கொள்ளாதிருத்தல் கோபம் கொள்ளுவதற்கு ஒரு காரணம் உள்ள இடத்திலும் சீற்றம் கொள்ளாதிருத்தல் என்பதனை விளக்கும் திருக்குறளின் 31 அதிகாரமான பகிழாமை என்னும் அதிகாரத்தின் 2 குறள், செல்லா இடத்து சினம் தீது, செல்லிடத்தும் இல் அதனை தீய பெற. அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
சங்கநாதம் வானொலி வரப்பினை கேட்டு மகிழ்ந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி, வளமை போன்று இப்பொழுதும் நற்பொழுதாய் அமைந்திட வேண்டி, இன்றைய நச்சிந்தனை நிகழ்ச்சியில் நமது அறிவுத்திறன் அதிகரிக்க அதிகரிக்க நம்மிடம் இயல்பாக பணிவும் சேர வேண்டும் என்ற பொருள்பட சிந்திக்க தூண்டும் ஒரு சிறுகதை கேட்போம் வாருங்கள். தனக்கு மட்டும் எல்லாம் தெரியும் என்று தலைக்கணம் பிடித்த பண்டிதர் ஒருவர் இருந்தார். தமது கேள்விகளால் எல்லோரையும் மட்டந்தட்டிவிடும் பழக்கம் இருந்தமையினால் வீதியில் அவரை கண்டவுடன் மக்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். ஒரு நாள் அவருக்கு மட்டந்தட்ட யாருமே கிடைக்கவில்லை. ஊர் எல்லை வரை வந்தார். எல்லை பகுதியில் மரத்தின் அடியில் தொழில் செய்து கொண்டிருந்த சிகை அலங்கரிப்பாளர் ஒருவரை கண்டார். இவரை இன்று எப்படியாவது மட்டந்தட்டி விட வேண்டும் என்று நினைத்தவாறே அவர் அருகில் சென்று முடிவெட்ட எவ்வளவு, முகச்சவரம் பண்ண எவ்வளவு என்று கேட்டார். உடனே சிகை அலங்கரிப்பாளரும், முடிவெட்ட 40 ரூபாய், முகச்சவரம் பண்ண 10 ரூபாய் என்று கூறினார். உடனே பண்டிதர் அவரை பார்த்து, என் தலையை சவரம் பண்ணிவிடு என்று கூறி முன்னால் அமர்ந்தார். சிறிதும் கவலப்படாமல் தொழிலில் சிரத்தையுடன் அவரது சிகையை வெட்டும் நேரம் பண்டிதர் தனது பேச்சை ஆரம்பித்தார். கையிலே வைத்திருப்பது கத்தரிக்கோல் என்கிறீர்களே, இங்கே கத்தரி உள்ளது, கோல் எங்கே என்றார். அந்த மனிதரும் சிரித்தவாறே, நீங்கள் மிகவும் சிரிக்க பேசுகிறீர்கள் என்று கூறியவாறே பண்டிதரின் மீசையை தொட்டு காட்டி, இது தங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டார். பண்டிதர் ஆமாம் என்று கூறவே மறு வினாடி அதனை வலித்தெடுத்து அவர் கையில் கொடுத்தார். பல வருடங்கள் ஆசை ஆசையாய் வளர்த்து முறுக்கிக் கொண்டிருந்த மீசை இப்பொழுது வெறும் முடியாய் கைகளில் இருந்தது. அதிர்ச்சியில் உறைந்து போன பண்டிதர் கண்கள் கலங்கி குனிந்த தலையை நிமிராமல் அவர் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு நடையை கட்டினார். ஆம் நேயர்களே, பணியுமாம் என்றும் பெருமை என்று கூறினார் வள்ளுவர். நம்முடைய அறிவும் புத்தியும் திறமையும் அதிகாரமும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கே தவிர மட்டந்தட்டுவதற்கல்ல என்பதை புரிந்து கொள்ள இந்த சிறுகதை தூண்டியிருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
சங்கனாவின் நிகழ்ச்சியில் வருவது இளம் தலைவர் நிகழ்ச்சி. நமது இளம் தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கனாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுரர்களையும் சங்கனாதத்தின் சார்பில் வரவேற்கும். இன்றைய இளம் தலைவர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்கவிருக்கிறார் துவாரகா குருவரன். குருவரன் ஸ்வீட்டா தம்பதியினரின் மகளான துவாரகா குருவரனின் இந்த பதிவினை கேளுங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். இன்று 2 சாதனை பெண்கள் பற்றி பேச போகிறேன். தமிழர்கள் சாதிக்கு சங்கம் அமைத்து உனது சாதி பெரிதா எனது சாதி பெரிதா என்று சண்டை போட்டு கொண்டிருந்த போது வாழ்நாள் சாதித்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக நோபல் பரிசு என்னும் ஒரு திட்டத்தை உருவாக்கியவர் அல்ஃபிரட் நோபல். அந்த நோபல் பரிசு முதன் முதலாக ஒரு பெண்மணிக்கு வழங்கப்பட்டது. அந்த பெண்மணியின் பெயர் மேரி கியூரி. மேரி கியூரி தான் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி. அவருக்கு 2 நோபல் பரிசுகள் கிடைத்தன. அவருடைய சாதனை கலுக்காக உலகில் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை சிறப்பை பெறுபவர் இலங்கையின் முதல் பெண் பிரதமர் திருமதி ஸ்ரீமாவோ பந்தாரநாயக்கா. தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாகும், அன்பே அவரது வழியாகும் என்று பாடினான் ஒரு புலவன். அப்படியான சிறப்பு வாய்ந்த தமிழ் மரபில் வந்தாரை வாழ வைக்கும் பண்பு யாதும் ஊரை யாவரும் கேளீரென்ற சிந்தனை. திருவள்ளுவர் கூட பிறப்புக்குமெல்ல உயிர்க்கும், பிறப்புக்குமெல்ல மனிதருக்கும் என்று சொல்லவில்லை. எல்லா உயிரையும் சமனாக பார்க்கும் உயர்மை நேயம் உடையவன் தமிழன். இவ்வாறு நல்ல குணம் கொண்ட தமிழ் மரபில் ஒரு அரசி இருந்தாள். அவள் பெயர் குவேனி. அவள் என்ன செய்தால் விஜயர் என்பவனும் அவனுடைய 700 தோழர்களும் இந்தியாவில் இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு நிலத்திலும் அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்களின் மனத்திலும் இடம் கொடுத்தால் அஞ்சு இடம் கொடுத்தோம். இதத்தை கொடுத்த மக்களே, தமிழ் மக்களாகிய எங்களை பதிப்பதியாக உதைத்து தள்ளினார்கள். யாருக்கு நாம் இடம் கொடுத்தோமோ அவர்களிடம் உரிமை கேட்டு தமிழ் மக்கள் போராடினார்கள். அந்த போராட்டத்தில் முதலில் ஆண்கள் மட்டுமே இணைந்து கொண்டார்கள், பின்பு பெண்களையும் இணைத்து கொண்டார்கள். அந்த வகையில் தமிழ் மண்ணுக்காக தமிழ் மக்களுக்காக தனது உயிரை துறந்த பெண் இந்த மாலதி. மாலதி எப்படியான பெண்? வீரமான பெண், விவேகமான பெண், வீர பெண், வேலு நாச்சியார் மரபில் வந்த விவேக பெண் இந்த மாலதி. பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூதர் நல்ல மாதர் அறிவை கதத்தார் என்று பாரதி சொன்னானே, அவ்வாறு அதக்கி ஒதுக்கி வைத்திருந்த பெண்களை பெண்களால் சோறு படைக்கவும் முடியும். எதிரி பதைகளின் அரண்களை உதைக்கவும் புதிய வரலாறு பதைக்கவும் முடியும் என்று நடத்தி காட்டியவள் இந்த மாலதி. பெண்களா? அவர்கள் பதிப்பதா? அவர்கள் பதிக்க கூடாது. அவ்வாறு பதித்தால் பெருத்த பாவம் வந்து சேரும். அவர்களை வீட்டுக்குள்ளே வைத்து பூத்திவை என்று சொன்னவர்களின் வாய்ப்பூத்தை உதைத்து புது வேகம் கொண்ட புறப்பட்டவள் இந்த மாலதி. பெண்ணதிமை தீரு மட்டும் பேசும் திருநாத்தின் மண் விடுதலை என்பது முயல் கொம்பே என்று பாடுகிறான் ஒரு கவிஞன். முயலுக்கு கொம்பு இருக்கிறதா? இல்லை. அப்படி என்றால் மண் விடுதலை சாத்தியம் இல்லை. மாத்த வந்தி ததையில்லாமல் ஓத இரண்டு சக்கரம் தேவையாக இருப்பது போல பெண்ணும் ஆணும் சமமாக இருந்தால் தானே வாழ்க்கை என்னும் வண்டி ஓதும். பெண்கள் யார்? உன்னோடு இருப்பவர்கள் தாயாக, தமக்கையாக, தங்கையாக, பிள்ளையாக இருக்கும் பெண்ணை நீ சமமாக நடத்தாத போது சக மனுஷியாக உன்னோடு அருகில் இருப்பவளுக்கு சம உரிமை கொடுக்காத போது எப்படி நாட்டில் சம உரிமை கேட்பது? அப்போ எப்படி உனக்கு அனைவரும் சமம் என்ற உணர்வு வரும்? இதை உணர்ந்த தலைவர் பிறப்பாகிறன் பெண்களுக்கும் சம உரிமை கொடுத்தார். பெண்களையும் போராட்டத்தில் இணைத்து கொண்டார். அமைதி காக்க வந்த இந்திய படை அத்தோலியம் புரிந்தது. தமிழ் மக்களின் அத்திவாரத்தையே ஆர்த்தி பார்த்தது. அதற்கு நினைத்த அமைதி படையை தடுக்க நினைத்தால் மாலதி. துவக்கெடுத்தால், போரை தொடக்கி வைத்தால், இந்திய படையை திருப்பி அடித்த முதல் பெண் யார் தெரியுமா? வீரப்பெண் மாலதி. யாழ்ப்பாணத்தில் கோப்பா என்னும் ஊரில் முதன் முதலில் வீரத்தை நிலைநாட்டி தாய்மண்ணை முத்தமிட்ட பெண் இந்த மாலதி. அதற்கு முறைக்கெதிராக விழுந்த முதல் பெண் விதை மாலதி என்னும் வீரப்பெண். திருவள்ளுவர் சொல்லுவார், சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர், நிறை காக்கும் காப்பே தலை. ஆகவே என் அன்பான உறவுகளே, மாலதி என்னும் முதல் போராளியை வழிபடும் இந்த நேரத்தில் இஞ்சமக்கு தேவை எங்கள் இனத்தை நேசித்தல், எமது மொழியை நேசித்தல். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்று சொன்னான் ஒரு கவிஞன். நிலத்தை இழந்து விட்டோம். அதற்கு இருப்பது எங்கள் மொழி, எங்கள் இனம். மொழியால் ஒன்று பதுவோம். எமது மொழி எமது முகம், எமது மொழி எமது முகவரி. முகம் சிதைந்தால் நாம் யாரென்று அடையாளம் தெரியாமல் போவது போல எமது மொழி அழிந்தால் நாம் யாரென்று அடையாளம் தெரியாமல் அழிந்து போவோம். எனவே ஒன்று பது தமிழினமே, இனி ஓதி மறையும் பகையினமே. ஏமாளியா இருந்தது போதும், போராதி பெறுவோம் புது வாழ்வு. தமிழால் ஒன்று பதுவோம் என்று கூறி எனது பேச்சை முடிக்க கேட்கிறேன். நன்றி அன்புதன் துவாரக குருபரன்.
செல்வி துவாரக குருபரனின் பதிவினை தொடர்ந்து வருவது செல்வி சாதனா சிவரூபனின் பதிவு. சிவரூபன் ஷர்மிளி தம்பதியினரின் மகளான சாதனா சிவரூபனின் பதிவினை கேளுங்கள்.
நான் உங்கள் முன்னிலையில் திருக்குறளின் சிறப்பு பற்றி பேச வந்துள்ளேன். தமிழில் உள்ள நூல்களின் சிறப்பிடம் பெற்ற நூல் திருக்குறள். உலக பொதுமறை என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறது. திருக்குறள் 133 அதிகாரங்களையும் அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம் மொத்தமாக 1330 குறட்பாக்களை கொண்டது. திருவள்ளுவர் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்வழிகளையும் ஒரே நூலில் குழல் வழியாக எடுத்துரைத்தார். மனித வாழ்வின் முக்கிய அங்கங்களாகிய அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை பற்றி விளக்கும் நூல். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்கி வாழ்வின் எல்லாம் அங்கங்களையும் திருக்குறள் கூறுவதால் அது தெய்வ நூல், பொதுமறை, ஈரடி நூல், பொய்யாமொழி, தமிழ்மறை என்றும் அழைப்பர். திருக்குறளானது மொழி, இனம், மதம் என்று எந்த வேறுபாடாமல்லாமல் அனைவருக்கும் பொருந்த கூடியது. திருவள்ளுவர் திருக்குறளில் கேள்வி, கல்வி, ஒழுக்கம், அடக்கம், வாய்மை, பொறுமை, ஈகை முதலிய பண்புகள் உலக மக்களுக்கு பயன்படும் வகையில் கூறியுள்ளார். பகவத்கீதையானது இறைவனுக்கு மனிதன் வாழ்க்கை நெறிய பற்றி கூறியது. திருவாசகமானது இறைவனுக்கு மனிதன் சொன்னது, ஆனால் மனிதனால் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறளும் ஒன்றாகும். திருக்குறளை படித்து அதனுடைய கருத்தை தெரிந்து கொண்டு சிறப்பாக பயனுங்கள். நன்றி, வணக்கம்.
சங்கநாதத்தின் சமூக அறிவித்தல் துயர் பகிர்வு. யாழ் நெல்லியடியை பிறப்பிடமாகவும் அக்குலாந்தை பதிவிடமாகவும் கொண்ட காலம் சென்ற திரு திருமதி பாலசுப்ரமணியம், செல்வ பாக்கியம் ஆகியோரின் அன்பு மகனுமாகிய திரு சிவராஜா பாலசுப்ரமணியம் அவர்கள் கடந்த 8/9/2026 செவ்வாய் அன்று இறைவதம் அடைந்தார். அன்னார் சாந்தகுமாரியின் அன்பு கணவரும், சுபா, அபி, ரூபன் ஆகியோரின் அன்பு தந்தையாரும், திரு ரகு பாலசுப்ரமணியம், சரோஜினி சுவர்ணராஜா, ஜோகன்ராஜி, ரமணி பாலசுப்ரமணியம், வெற்றிவேல் பாலசுப்ரமணியம், காலம் சென்றவர்களான கதிர்காமத்தம்பி பாலசுப்ரமணியம், ஸ்ரீ ஸ்கந்தராஜா பாலசுப்ரமணியம் ஆகியோரின் பாசமுள்ள சகோதரனும், கீதா பாலசுப்ரமணியம், காலம் சென்ற சுவர்ணராஜி, வளர்மதி ராஜி, ஜாமினி பாலசுப்ரமணியம், இந்துமதி வெற்றிவேல், ராஜரத்னம் ஞானகுமார், விமலா ஞானகுமார், ராஜரத்னம் சிவகுமார், கமலினி சிவகுமார், சூரியகுமாரி, ராஜீவ்குமார், ஜோகக்குமாரி, மகேந்திரன், மங்கையக்கரசி, கதிர்காமத்தம்பி, இலோயின், ஸ்ரீஸ்கந்தராஜா ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார். அன்னாரின் இறுதி கிரியைகள் 10/9/2026 வியாழக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை ப்ரோவா மீடோ பேங்க் மலர்ச்சாலையில் தகட கிரியைகள் நடைபெற்றது என்பதை மிக கனத்த மனதுடன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அறியத்தருகிறார்கள். குடும்ப உறவுகள் மேலதிக தகவல்களுக்கு ரகு 02215363127, சிவகுமார் 01126897000.
சங்கநாதத்தில் தொடர்ந்து வருவது தமிழமுதம். இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியினை தரவருகின்றார் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு சூசே அவர்கள். வணக்கம் ஐயா.
இனிய சங்கநாதன் மையர்களே, உலக தமிழ் உறவுகளே வணக்கம். இந்த உலகத்தில் ஆகாதது எது, ஆகாதன யாவை என்று அறப்பளீச்சர சதகம்ங்கிற பிற்கால இலக்கியம் மிக அழகாக பட்டியலிடுகிறது நண்பர்களே. யார் யாருக்கு எது எது ஆகாது, இந்த பாடலுடைய இறுதி பகுதியில் அல்லாது இருங்கருணையாளனே அப்படிங்குது. அது என்னது? பெரிய கருணையாளன், குறையாத பெருணை கல்லையாளன், அல்லாத அதாவது குறையாத இருங்கருணையாளனே அப்படின்னு தொடங்கிட்டு தேவர்களும் ஆதிய தேவர்களாலே தொழப்படுத்துகின்ற மூல பரம்பொருளே அப்படின்னு அங்க உடைய சிவபெருமான வணங்கிட்டு, அருமை மாதவேல் கிடைத்திருக்கிய இறையே அப்படின்னு சொல்லிட்டு, அவரை அனுதினமும் மனதில் நினைதரு, தினசரி அவனை நாம மனதுல நினைக்கக்கூடிய சதுரகதி வளர் அறப்பளிச்சுர தேவனே. அந்த சதுரகதி மறையில் இருக்கக்கூடிய அறப்பளிச்சுரர் என சொல்லப்படுகிற இறையே அப்படின்னு ஒரு இறைவணக்கத்தை கடைசி இரண்டு வரிகள்ல குறிப்பிடுகிறார் நண்பர்ல. ரொம்ப அழகான எழுசீர் ஆசிரியர் விருத்தப்பாவாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அறப்பளிச்சுர சரகத்துல 26வது பாடல இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்னத்தெல்லாம் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒருவர் உள்ளத்துல அன்பு கிடையாது, ஆனா வெளிவேடத்துக்காக திதிக்க திதிய பேசுறாரு, அந்த உறவு ஆகவே ஆகாது, அவரோட உறவு வைத்துக் கொள்ளாதே, வெளிப்பூச்சுக்கு தான் பேசுவான், மனசுல உன்னை எப்ப அழிக்கிறது நினைச்சுக்கிட்டு இருப்பான், உள்ளன்பு இல்லாதவர் தித்திக்கவே பேசி உறவாடும் உறவும் உறவோ, உள்ளன்பு இல்ல ஆனா இன்னைக்கு இன்னைக்க பேசுவான், உங்களை மாதிரி உண்டாம்பான், உங்கள்ட்ட வந்து உறவாடுவான், இந்த உள்ளன்பு இல்லாதவனிடம் வெளிவேடதாரியிடம் வந்து நீ வந்து உறவு கொள்ளாதே அப்படின்னு கூடாத ஆகாத உறவுல முதல்ல சொல்வார். அப்புறம் உபசரித்து அன்புடன் பரிமாறிடாத சோறு உண்டவருக்கு அன்னமாகுமோ. ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தாளியா போறீங்க, நாங்க வச்சிருக்கேன் சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னா நியாயமா? அவங்களே நேரடியா பரிமாறணும், அதான் உபசரித்தல், பரிமாறி அவங்களே அன்போட விசாரிக்கணும், அது இல்லைன்னா அது சொந்த சாப்பாடா இருக்காது. தள்ளாது இருந்து கொண்டு ஒருவர் போய் பார்த்து தக்க பயிர் பயிரமா, வயல்ல நெல்லு கரும்பு மற்ற பயிர் இருக்கு, இவன் சோம்பேறித்தனமா தள்ளாது வீட்டுல இருந்துகிட்டு யாரையோ போட்டு வயல போய் பார்த்துட்டு வானா, அந்த வயல் விளங்குமா உருவிடாதியா? அப்ப தள்ளாது இருந்து உண்டு ஒருவர் போய் பார்த்து தக்க பயிர் பயிராகுமோ. தமிழ்ல பழமொழி உண்டு, பார்க்காத பயிர் பால் கேட்காத கடன் பால், அடிக்கடி கேட்டிருந்தாதான் கடன் வரும், இல்லைன்னா மறந்துடுவான். தலகரத்தன் ஒருவன் இல்லாமல் முன் சண்டிடும் தானையும் தானையாமோ, தலைவன் இல்லாம படைத்தலைவன் இல்லாம போற படை அது வெல்லாது, ஒரு படைக்கு தலைவன் தேவை. பயிர நாளும் போய் நீ பார்க்கணும், அன்போடு உபசரிக்கிற சோறு உள்ளன்பு இல்லாத வெளிப்பேச்ச கூடவே கூடாது, வில்லாத போகமே இல்லாத பெண் மேல் வரும் விருப்பமும் விருப்பமாமோ. பால் உறவுல இன்பம் தராத பெண்ணோட பெற்றிருக்கக்கூடிய உறவு வந்து உறவாக இருக்காது. வெகு கடன் பட்ட பேர் செய்கின்ற சீவனமும் மிக்க சீவனமாகுமோ. வாழ்க்கையில வாழணும்னா கடன் இல்லாம வாழணும், ஒரு ரூபாய் கூட கடன் இருக்க கூடாது, ஒருவன் கடனோடு வாழ்வனையானால். இப்பெல்லாம் படிக்கும் போதே கடன் வாங்கி கொடுத்துறான், இப்பெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமான்னு கேட்டு கொடுக்குறான், இல்ல வீட்டுக்கு வேண்டிய பொருளெல்லாம் கடன்ல வாங்கி கேக்குறான். ஆனா பழந்தமிழ் நாட்டுல தமிழர்கள் நினைத்தார்கள், வெகு கடன் பட்டு ஆமா அப்படி வாழ்கிற வாழ்கிற பேர் செய்கின்ற புகழோடு இருக்கிற ஜீவனமும் மிக்க ஜீவனமாகுமோ, அது வாழ்க்கையே கிடையாது. அப்ப வாழ்க்கைனா கடன் இல்லாத வாழ்க்கை முக்கியம். இப்ப வீட்டு கடன் இருக்குங்க, வந்து கார்டு கிரெடிட் கார்டு இருக்குதுங்க, வந்து பர்சனல் லோன் இருக்குதுங்க. ஆசிரியர் சொல்லுகிறார், வெகு கடன் பட்ட பேர் செய்கின்ற ஜீவனமும் மிக்க ஜீவனமாகுமோ. அப்ப நண்பர்களே, நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம், உள்ளன்பு இல்லாத உபசரிப்பு வீண், நேரடியா வந்து பரிமாறாமல் தின்னுட்டு போன்னு சொல்கிற அந்த உணவு உணவே கிடையாது. ஆமா, போய் பார்க்காத பால் பயிர், அடுத்தால வச்சு பார்க்கிற பயிரும் ஆகாது, தளபதி இல்லாத போர்ப்படையும் ஆகாது, அந்த பால் புணர்ச்சி இல்லாத பெண் உறவும் ஆகாது, வெகு கடன் பட்டு வாழ்கிற வாழ்க்கையும் ஆகாது என்று ஆகாதவைங்கிற தலைப்புல இந்த அறப்பளிச்சுர சதகத்த 26வது பாடல் தருகிற கருத்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கருத்து நண்பர்களே. கிட்டத்தட்ட 6 கருத்துக்களை முன்வைக்கிறார், அந்த 6 கருத்துக்களும் சிறந்த கருத்துக்களாக இருக்கின்றன. நன்றி.
கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல, அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதன் நிகழ்ச்சியில் கூத்து பற்றிய ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை அவர் வாசித்தளிக்கிறார். கேட்போம் மாணவர்களே.
கூத்தே உன் பெண்மை அழகு. இவ்வளவு செழுமையும் சிக்கலான ஆட்ட முறைமைகளும் கொண்ட கூத்து கிராமிய நாடகம் அன்று அது கிராமத்தினரின் கையில் உள்ள தமிழரின் சிறந்த நாடக வடிவம் ஒன்றின் சீணித்த அதாவது நெளிந்த வடிவம் என்பதும் எனக்கு புலனாகியது. இதே கருத்தை தமிழகத்தில் இக்காலகட்டத்தில் கூத்துப்பட்டறை நா முத்துசுவாமி, பேராசிரியர் ரவீந்திரன் ஆகியோர் கொண்டிருப்பதும் புரிய வந்தது. நா முத்துசுவாமி தமிழரின் செழுமையான இறங்க வடிவின் சீணித்த வடிவமே தெருக்கூத்து என தனது 1982 எழுதிய அன்று பூட்டிய வண்டி எனும் நூலில் குறிப்பிட்டு அதனை இன்னொரு தளத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என எழுதியமை என்னை கவர்ந்தது. கேரளாவில் மிக முக்கிய கலை நிலையமான கேரளா கலாமண்டலத்தை உருவாக்கிய வள்ளத்தோள் போன்றோர் கேரள கூத்துக்களான ஒட்டந்துள்ளல், கதகளி, கூடியாட்டம் போன்றவற்றை சென்னறி நடனமாக்கிய செய்திகள் தெரிய வந்தன. கர்நாடக மாநிலத்தில் பேராசிரியர் சிவராம காரந்த் கர்நாடக யக்ஷகான கூத்தை சென்னறி கூத்தாக மாற்றியிருந்தார். அவரது அனுபவ ஆய்வு நூலான யக்ஷகானம் எனக்கு புது பாதையினை காட்டியது. மட்டக்களப்பு வடமோடி தென்மோடி கூத்து பனுவல்களை மேலும் ஆழமாக படித்த போது அதில் கையாளப்பட்ட பாக்கள், பாவினங்கள், பாவடிவங்கள், சொற்கள், சொற்களை புலவர்கள் கையாண்ட விதம், கூத்தின் அமைப்பு, கூத்தில் வந்த பாத்திரங்கள், அப்பாத்திரங்களை புலப்படுத்த அப்புலவர்கள் பாவித்த சொற்கள், பாத்திரங்களின் உரையாடல்கள் எல்லாம் எனது இந்த கருதுகோளை மெய்ப்பித்தன. எனவே இதனை இன்னொரு வகையில் மீளுருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து உருவானது. எப்படி மீளுருவாக்கலாம் என்பது எனக்கு தெளிவாக தெரியவில்லை. தண்ணீருக்குள் இறங்கினால்தானே நீந்த முடியும். இதனை நான் பேராசிரியர் சண்முகதாசிடமும் அன்றைய யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தராயிருந்த பேராசிரியர் வித்யானந்தனிடமும் நுண்கலைத்துறை தலைவராக இருந்த பேராசிரியர் சிவத்தம்பியுடனும் அன்று அங்கு விரிவிரையாக இருந்த குழந்தை சண்முகலிங்கத்துடனும் கலந்து பேசினேன். என் கருத்துக்கு அவர்கள் பச்சை கொடி காட்டினர். முயற்சித்து பாருங்கள் என்றனர். அவர்களின் பச்சை கொடி காட்டல் எனக்கு ஒரு பலம் தந்தது. பின்னர் அவர்களின் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டேன். ராமநேசனை மீண்டும் திருத்தி எழுதினேன். அதனை தயாரிக்க முடியன்றேன். அன்றைய யுத்த சூழல் அதற்கு இடம் தரவில்லை. ஆனால் அதற்காக நான் எழுதிய பிரதி 1998 நூல் வடிவில் வந்துள்ளது. அது 1964 பேராதனையில் வித்யானந்தன் தயாரித்த பிரதியிலும் பல விதங்களில் வேறானது. ராமநேசன் கூத்து வடிவ நாடகம். 1991 கிழக்கு பல்கலைக்கழகம் வந்து விடுகிறேன். அங்கு நுண்கலைத்துறை புதுத்துறையாக ஆரம்பிக்கப்படுகிறது. நுண்கலைத்துறை தலைவரும் ஆகிவிடுகிறேன். என்னிடம் யாழ்ப்பாணத்தில் கூத்து பயின்ற பாலசுகுமார் விரிவுரையாளராக வந்து விடுகிறார். அக்காலகட்டம் முக்கிய காலகட்டமாகும். ஒரு வகையில் உள்நாட்டு போர் ஆரம்பமாகியிருந்த காலம். ஊர் விட்டு ஊர் போவது சிரமம். இராணுவ வழித்தடைகளும் தடையரண்களும் அதிகம். நுண்கலைத்துறையின் முதல் தொகுதி மாணவர்களையும் தமிழ்துறை மாணவர்களையும் கொண்டு கண்ணகி, குளுத்தி முதலான ஆட்டிகைகளை செய்கிறோம். சுகுமாரின் உதவி இதில் பெரிதும் கிடைக்கிறது. உள்ளூர் கலைகள் பற்றிய அறிவு மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. மாணவர்களை அழைத்துக் கொண்டு நானும் பாலசுகுமாரும் ஆறு கடந்து கென்னன்குடா என்னும் கிராமத்துக்கு செல்கிறோம். முழு இரவு கூத்தான தென்மோடி அல்லி நாடகத்தினை மாணவர்கள் காண்கிறார்கள். ஒரு கூத்து அரங்கேறும் முறை அதில் கிராமத்தின் பங்கு என்பவற்றை பிரத்யட்சமாக காண்கிறார்கள். கிராமிய கூத்தருடன் உறவாடுகிறார்கள். கிராமத்துக்கு சென்று கூத்து கலைஞர்களை சந்திக்கும் பழக்கம் நுண்கலைத்துறைக்கு புதியதல்ல. அது 1992 ஆரம்பித்து விட்டது. இக்காலகட்டத்தில் தான் நான் கூத்து பற்றி எழுதிய கட்டுரை தொகுதி விபுலம் வெளியீடாக வெளிவருகிறது. அந்நூலின் பெயர் பழையதும் புதியதும் என்பதாகும். அதில் பல கட்டுரைகள் அடங்கி இருந்தன. கூத்தின் பழமையும் அதன் தன்மையும் பற்றி பழையது என்ற பகுதி பேச, கூத்து 1960களுக்கு பிறகு புதிதாக வந்தது பற்றி புதியது என்னும் பகுதி பேசுகிறது. கூத்தே உன் பன்மை அழகு அடுத்த வாரம் இடம்பெறும்.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.